தாவீது ராஜா சொன்னார், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது அப்பா. ஓ, என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது அந்தவரை. ஆயிரம் ஆயிரம் நாட்களை பார்க்கலாம், உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற அந்த நாள் அது இன்பமானது, அது மேலானது அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றோ. அமைதி பெருகின்றோ. நிலையற்ற வாழ்வு இது ஐயா, நிலையற்ற வாழ்வு இது. பிரசங்கி சொல்லுகிறார், நான் காண்கிறது எல்லாம் மாயை, 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 மாயை. அல்லேலூயா. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் பாருங்க. இந்த உலகம் மாய் என்று சொல்லி பரசிங்க சொல்லுகிறேன். ஒரு சந்ததி வருகிறது, ஒரு சந்ததி போய்விடுகிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறைந்து விடுகிறது. இருள் உருவாகிறது, வெளிச்சம் வருகிறது. இப்படியே பரசிங்கி சொல்லுகிறார், நான் காண்கிறது எல்லாம் மாயை, மாயை, மாயை என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமுடைய எங்க நல்ல ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிற எங்கள் நாயகரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரா இருக்கிற எங்கள் நாயகரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கரங்களை தட்டியவருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிலையற்ற வாழ்வு இது, நிலையற்ற வாழ்வு இது. ஆனாலும் நீங்காத பேரின்பம் அவரிடத்தில் இருக்கிறது, என் நாயரிடத்தில் இருக்கிறது. அதனாலே தான் தாவீது ராஜா அவரை அண்டி கொண்டான், அவரையே தேடி திரிந்தார், அவருக்கு பின்பாகவே நடந்து சென்றார், அவருடைய பிரசன்னத்தை நாடினார். இப்படியே உங்களை நாங்கள் பார்க்க வாஞ்சியா இருக்கிறோம் அப்பா. எங்கள் எல்லாரையும் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் ஒப்படைப்போம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரீனா இயேசு நாமத்துக்கு தான். ஆமா, ஹல்லேலூயா. உட்காருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். நீங்க எல்லாரும் இன்றைக்கு வந்ததை குறித்து எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா, வருகிற பொழுது இந்த மலை, இந்த காற்று எல்லாம் பார்க்கிற பொழுது நான் நினைச்சேன், ட்ரெயின் பஸ்ல வர்றவங்க எல்லாம் பேசாம நித்திர கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் நினைச்சு வந்தேன். அப்படி யோசிச்சேன், எப்படி வருவாங்க. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு பாட்டு ஜாபகம் வந்து தெரியுமா,
என்ன காத்து வீசட்டும் கடல் பொங்கட்டும் இந்த பாட்டு உள்ளுக்கு ஓடிக்கொண்டே இருந்துச்சு இல்லையா. யோசிச்சேன் இந்த பாட்டை படிக்கிறவன் எல்லாம் வரவேணும் இல்லையான்னு சொல்லி யோசித்தேன். ஆகையினால நான் நினைத்ததை விட அதாவது அப்படி அதுக்கு என்னுடைய விசுவாசத்திற்கு மேலாக ஆண்டவர் காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இதுதான் விசுவாசம். இந்த மலைக்கு, இந்த காய்ச்சலுக்கு, இந்த குளிருக்கு, இந்த காத்துக்கு எல்லாம் வீட்டில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் ஆகாத காரியம். ஆகையினால இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய காரியம். என்ன தெரியுமா, மழை பெய்தாலும் பரவாயில்லை, காற்றடிச்சாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும், எங்களை வாழ வைத்திருக்கிறவருக்கு ஆராதனை செய்யணும், அதனால நான் அந்த ஆராதனைக்கு போகணும் இல்லையா. அப்படி இருந்து எனக்கு ஒரு சிலருடைய படம் வந்து ஜோகம் இதெல்லாம் வராது போல இன்றைக்கு. ஏன் தெரியுமா, நோமலான நாளையே வர்றதில்ல, மழை காற்றடிக்க வருவாங்களான்னு சொல்லி யோசிச்சேன். ஆண்டவருக்கு சோத்திரம், நீங்களாம் பெரிய விசுவாச வீரர்கள் இல்லையா. ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் 15 அதிகாரம் 1 இருந்து வாசிங்க. யோவான் 15:1 இருந்து வாசிங்க.
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள்.
அப்படி என்ன பாத்து, இன்று நாள் செய்திக்கு ஒரு தலையங்கம் நீங்க கேப்பீங்கன்னு சொல்லிச்சுன்னா, வஞ்சிக்கப்படாதிருங்கள். என்ன செய்றீங்க, வஞ்சிக்கப்படாதிருங்கள். அது மற்ற விதத்துல நான் யோசித்தேன், நாங்க வஞ்சிக்கப்படுகிறது எங்களுக்கே தெரியறது இல்ல. சில ஏரியாவில், சில காரியங்கள்ல, ஏன்னா எங்களை நீங்க கேட்டீங்கன்னா நாம நல்லா இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ள புஷ்டியாக இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம், எல்லாம். ஆனா சில இடங்கள்ல நாம் வஞ்சிக்கப்படுகிறது எங்களுக்கே தெரிகிறது இல்லை. அதைத்தான் இன்னைக்கு நான் கொஞ்சம் பார்க்க போறேன் இல்லையா. நாம ஆகையினால இன்றைய நாள் செய்திக்கு பெயர் என்ன தெரியுமா, வஞ்சிக்கப்படாதிருங்கள். அப்படியானால் வஞ்சிக்கப்படாமல் நாம் இருக்க வேண்டுமா இருந்தால், என் ஆண்டவர்களே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவில நிலைத்திருப்பது என்பது எப்படி, தேவனுடைய வார்த்தை கச்சிதமாய் கை கொள்ளுங்கள். எப்படி கச்சிதமாய் கை கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையை. அவன்தான் கிறிஸ்தவன், அவன்தான் தேவனுடைய மகன், அவன்தான் தேவனுடைய பிள்ளை. யார் பைபிளை கொண்டு வருகிறவர் அல்ல, பைபிளை கொண்டு திரிகிறவர்கள் அல்ல, வேதத்தில் என்ன சொல்லப்படுது அதை கச்சிதமாய் நிறைவேற்றுகிறவர்கள். தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருங்க, அப்பொழுது நீங்க என்ன செய்வீங்க, வஞ்சிக்கப்படாதிருப்பீர்கள். எந்த காலகட்டத்திலையும் எந்த நேரத்திலையும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருப்பீர்கள். தொடர்ந்து வாசிங்க. நானே
திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
என்னை அல்லாமல் உங்களால் எதுவும் செய்யக்கூடாதப்பா. ஆகையினால செடியிலே கொடியானது நிலைத்திருக்க வேண்டும். ஆகையினாலே செடி கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் அது பட்டு போய்விடும், அது குப்பையாகிவிடும், அது அலங்கோலமாகிவிடும். மரம் செழித்திருந்தாலும் கொடியானது மரத்தில் இல்லாவிட்டால் அதுல பிரயோசனம் இல்லை. நீங்க சில மரங்களுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா சில கொடி மாட்டு போய் இருக்கும், ஆனா அது பட்டு காஞ்சி வறண்டு எப்ப மேல இருந்து கீழே விழுவேன்ற அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. ஏன் தெரியுமா, அது எப்பவோ மரத்தில இருந்து புடுங்கப்பட்டாயிட்டது. ஆகையினால கிறிஸ்துவில நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள், வஞ்சிக்கப்படாதிருப்பீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்கு முன்பதாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் என்ன செய்வார்களாம், வஞ்சிக்கப்படுவார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் ரஞ்சிக்கப்படுவார்கள். தேவ பிள்ளை என்று சொல்லுகிறவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். தேவ ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவர்களும் வஞ்சிக்க. ஆகையினாலே நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, கிறிஸ்துவிலே நிலைத்திரு. அநேகர் மனிதர்களே நிலைத்திருக்கிறார்கள், மனிதர்களே நிலைத்திருப்பார்கள், அநேகர் படிப்பிலே நிலைத்திருப்பார்கள், அநேகர் பட்டத்திலே நிலைத்திருப்பார்கள், நீயும் நானும் அவைகளை விட்டு அதற்கு மேலான ஒன்றிலே நிலைத்திருக்க வேண்டும். என்ன தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருந்தால் நித்திய ஜீவன் உனக்கும் எனக்குமே. என்ன மறுபங்கம் சொல்லுகிறேன் பாருங்க, இந்த பூமியிலே ஒரு மனிதன் மரிக்கிற பொழுது ஒன்று பரலோகம், இல்லாவிட்டால் பாதாளம். அது நிச்சயமானது. நான் நல்லா சிந்தித்தேன், இந்த மனுஷன் பூமியில இருந்த காலங்கள் காணும்னு சொல்லி சந்திர மண்டலத்தில் இருப்பதற்கு ஆராய்ச்சி செய்கிறான். அப்ப நான் யோசித்தேன், இதே விஞ்ஞானிகள் ஒரு மனிதன் மரித்ததின் பின்பாடு எப்பொழுது பரலோகம் போவான் சொல்லி ஆராய்ச்சி செய்தார், அல்லாவிட்டால் எப்படி ஒரு மனுஷன் நித்திய காலமாக வாழ முடியும் என்று சொல்லி ஆராய்ச்சி செய்தார், அது மேன்மையானதல்லவா? நான் வருகிற பொழுது யோசிச்சுட்டு வந்து என்ன தெரியுமா, 80 வயசுல சந்திர மண்டலத்தில் கொண்டு போய் என்னை விட்டு 81வது வயசுல நான் செத்தா இதுல என்ன பிரயோசனம்? அதை விட நீடிய காலமாக வாழ்வதற்கு என்னையா? ஏன்னா விஞ்ஞானிகள் அநேகர் வந்து வேதத்தை எடுத்து வச்சு புரட்டி பார்த்து சில ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள், அது வெளிப்படையான ஒரு சத்தியமாகும் இல்லையா? அப்ப நான் யோசித்தேன், நீடிய காலமாக வாழ்வதற்கு ஒரு ஆராய்ச்சி செய்யுங்களேப்பா என்று சொல்லி நான் யோசித்தேன். அது அப்படியே இருக்கு. ஆகையினால தேவன்ல நிலைத்திருங்க, கிறிஸ்துவிலே நிலைத்திருங்க. மத்தேயு 19:16
அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள்ள என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான்.
இங்க பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், நாம் தெரிந்தோ தெரியாமலோ அங்கிலே சிலது வஞ்சிக்கிறது சொல்லி. இந்த வாலிபன் வந்து ஆண்டவரிடத்தில் என்ன கேட்டது? ஐயா, நித்திய ஜீவனை நான் பெற வேண்டும். நான் இங்க வாழ்ந்தது காணும், எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனா நான் நித்திய ஜீவன் என்னிடத்தில் இல்லை. பணம் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, சொந்தம் இருக்கிறது, பந்தம் இருக்கிறது, நண்பன் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறார்கள், ஆனால் நித்திய ஜீவன் என்னிடத்தில் இல்லை. ஆண்டவரே, நித்திய ஜீவன் பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தா தெரியுமா? சரி, நீ கற்பனைகளை கை கொள்ளுவாயாக. அவன் சொல்றான், என்ன, நான் இதை சிறு வயதுல இருந்து நான் கை கொள்ளுகிற ஆண்டவரே என்று சொன்னா அந்த மனுஷனுடைய நம்பிக்கை எல்லாம் என்ன தெரியுமா? நான் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறேன், நான் வேதத்தை கை கொண்டு இருக்கிறேன், சோ பரலோகம் போவதற்கு எனக்கு எந்த தடையும் கிடையாது என்ற அந்த நம்பிக்கையிலேயே அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? திருப்பி அந்த அதுக்கு வாசிங்க.
அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிசம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார்.
பின்பு என்னை பின்பற்றி வா. முதலாவது என்ன செய்? நீ பூரண சற்குணர். நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தெரிகிறது இல்ல. நாம ஆண்டவருக்கு முன்பாக ஆராதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், எல்லாம் ஊழியம் செய்கிறோம், சில காரியங்கள் எங்களை ஒட்டிக்கொண்டு அது எங்களை வஞ்சிக்கிறதை நாம் கண்டுகொள்ளுகிறது இல்லை. அல்லாவிட்டா தெரிகிற இவனுக்கு முதல்ல தெரியல. பாருங்க, இந்த மனுஷனுக்கு முதல்ல தெரியல. இவன் வந்த ஆண்டவரிடத்துல அவன் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரு, நான் என்னுடைய ஆசிகளை கூட கொடுத்துட்டு. அப்படி சொல்லல அவன், அவனுக்கு அது நார்மலாக இருந்தது. இப்படித்தான் எங்களுக்கும் சில காரியங்கள் எப்படி தெரிகிறது தெரியுமா? நார்மலாக இருக்கிறது. ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், பரலோகத்துக்கு நாங்க போயிருவோம். நாங்க களவெடுக்கல பாருங்க, அதனால பரலோகத்துக்கு போயிருவோம். நாங்க பொய் சொல்லல பாருங்க, அதனால நான் பரலோகத்துக்கு. இது நான் போன பைபிள் ஸ்டடியில சில காரியங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில ஒரு குரூப் வந்ததுக்கு நாங்க ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உங்களை நான் அறியேன் என்று சொல்லி சொன்னார். ஏன் தெரியுமா? நான் பசியாயிருந்தேன், எனக்கு நீங்க ஆகாரம் கொடுக்கல. நான் காவல்ல இருந்தேன், எனக்கு நீங்க அங்க வந்து பார்க்கல. அப்ப அவங்க கேட்கிறாங்க, எப்பயா உங்களை நாங்க அப்படி பார்த்தோம்? என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த சிறியர்களுக்கு, இந்த ஏழைகளுக்கு நீங்க எதை செய்கிறீர்களோ அதையே எனக்கு செய்தீங்க, அதனால பரலோகத்துக்குள்ள உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி சொன்னார். அதன் அடிப்படையில் நான் பேசின காரியம் என்ன தெரியுமா, நாம் எல்லாரும் பார்க்கறது என்ன தெரியுமா, ஒரு மனுஷன் பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்க கூடாது, கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கணும். மற்ற பக்கத்தில் ஏழைகளுக்கு இறங்காதவனும் பரலோகத்துக்குள்ளே வர முடியாது. சரிதானே, அவங்களை ஆண்டவர் அதான் காரணமாக தள்ளிவிட்டார். அவங்க ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், அது தேவத்தினுடைய சுபாவத்தில் ஒன்றாகும். அதனாலே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். தெய்வத்துக்கு ஒரு மனுஷன் கடன் கொடுக்க முடியுமே, ஆனால் அது இந்த ரீதியிலே மாத்திரம்தான் கொடுக்க முடியும். எதில? ஏழைகளுக்கு இறங்குங்க. ஆகவே இந்த ஐஸ்வர்யவான் வந்து நின்று சொல்லுகிறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற வேண்டும், என்ன செய்ய வேண்டும், கட்டளைகளை எல்லாம் நான் கை கொள்ளுகிறேன், ஊழியம் செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருக்கிறபடியினால் அதை விட்டு ஏழைகளுக்கு கொடுத்துரு. அதற்கு பிற்பாடு என்ன செய், என்ன பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. நாம் எல்லாரும் தேவனை பின்பற்றுகிறோம், ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ சில காரியங்கள் எங்களை ஒட்டி எங்களை வஞ்சிக்கிறது. மகா கிறிஸ்தவர்களாகி எங்களுக்கு அது தெரிகிறது இல்ல. ஒருவன் ஆஸ்தியோடு வாழ்கிறது தவறு என்று சொல்லி நான் சொல்லலைங்க. ஏழைகளுக்கு இறங்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடத்தில் இருக்கிறவர்களை பித்து ஏழைகளுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த மனுஷன் அதை ஒன்று சொல்லல, நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், எளியவர்களுக்கு கொடுக்கிறேன், டிக்கெட்டுகளை கவனிக்கிறேன் சொல்லல. களவெடுக்கலையா ஆண்டவரே, பொய் சொல்லலையா ஆண்டவரே, கொலை செய்யலையா ஆண்டவரே, நீங்களும் இவைகள் எல்லாம் செய்கிறீர்கள் சொல்லி நான் அறிவேன். யாராவது பொய் சொல்றீங்களா எனக்கு தெரியாது, யாராவது களவெடுக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ஆனா தெரிந்தோ தெரியாமலோ ஒரு காரியம் எங்களை வஞ்சிக்கிறதுக்கு வெட்டு விடாதீர்கள். ஆண்டவராய் இயேசு நீ எல்லாம் செய்கிறாய், ஆண்டவருக்கே ஷாக் பாருங்க, கற்பனைகளை கை கொள்றான் பாருங்க, வேத வசனத்தை அச்சுமீறி கை கொள்றான் பாருங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படின்றான் பாருங்க, எல்லாம் செய்கிறான், எல்லாம் செய்கிறான், எல்லாம் செய்கிறான். ஆனா என்ன தெரியுமா, தெரியுமா ஏழைகளுக்கு நாங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தேவ ஊழியக்காரங்கள் எல்லாம் சம்பூர்ணமாய் வாழ்ந்தார்கள், சம்பூர்ணமாய் வாழ்ந்தார்கள், தேவன் ஆசீர்வதித்தார், ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தார்கள். ஆனால் தேவனுக்கு என்று வருகிற பொழுது, தேவ பலிபிடம் என்று வருகிற பொழுது, தேவ ராஜ்யம் என்று வருகிற பொழுது என்ன செய்தாங்க, தாராளமாய் கொடுத்தார்கள். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, திரும்பவும் அவர்களை ஆசீர்வதித்தார். யோப என்கிற பக்தன் நல்ல ஒரு நல்ல மனுஷன் பாருங்க, அவன் ரட்டத்தனையான ஆசீர்வாதம் இல்லையா, ஒரு தடவை இல்ல ரட்டத்தை, ஏன் தெரியுமா, அவன் இழக்கிறதை குறித்து கவலைப்படாத ஒரு மனுஷனாக இருந்தான், அவன் இழந்து போறதை குறித்து சிந்திக்காத மனுஷனாக இருந்தா. நாம் தான் பத்து ரூபாய் போட்டுட்டு பத்து நாள் கலங்குவோம், பத்து ரூபாய் போட்டுருவோம், எங்க காணிக்க விட துளைச்சிட்டு பத்து நாள் கலங்குவோம், அதற்கு கண்ணீர் கூட விடுவாங்க இல்லையா. ஏ அநியாயமாய் போயிட்டுதே இல்லையா, அநியாயமாய் போயிட்டுதே இல்லையா. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் இல்லையா. ஆகையினால இந்த மனுஷன் மனுஷனா நித்திய ஜீவனை நான் பெற வேண்டும் ஆண்டவரே. ஆறு, எல்லாருக்கும் நித்திய ஜீவனை பெற விருப்பம் இல்லையா. ஆண்டவர் என்ன சொன்னா, உனக்கு இருக்கிறது ஒரு குறைவு இருக்குது, ஆகையினால நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்களுக்குள்ளே என்ன குறைவு இருக்கிறது என்பதை கண்டுபிடிங்க. நீங்க களவெடுக்க இல்லைங்க, நீங்க பொய் சொல்லல, ஆனா உங்களுக்குள்ளே ஒரு குறைவு இருக்கும். அவன் அவனுக்கு தான் அவன் குறைவு தெரியும் தெரியுமா, அவனுடைய பலவீனம் அவங்களுக்கு தான் தெரியும். என்ன குறை, அதுல நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க. லூக்கா 18 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க.
பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்.
இந்த பாருங்க, முதல்ல ஐஸ்வர்யான் சொன்ன ஏறத்தால் அதே வார்த்தைகளை இந்த மனுஷன் திரும்பவும் சொல்றான். ஏறத்தால் ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டவன் கிடையாது ஆண்டவரே, நான் இவைகள் எல்லாம் என்ன செய்கிறேன், கை கொள்ளுகிறேன். எவைகளை திருப்பி வாசிங்க.
நான்
பரிகாரர்,
அநியாயக்காரர்,
விபசாரக்காரர்
ஆகிய மற்ற மனுஷரை
ஆகிய மற்றவர்களைப் போல இல்ல. அதனால என்னக்கா, நான் அவைகளை எல்லாம் கை கொள்ளுகிறேன், கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நான் கற்பனைகளை கை கொள்ளுகிறேன் ஆண்டவரே, நான் மற்றவர்களைப் போல இல்ல. அவனுக்கே தெரியாது ஒரு காரியம் அவனை வஞ்சிக்கிறது. நான் கூட என்ன செய்திருப்பேன், பெருமையாய்த்தான் ஆண்டவரே, என்ன மாதிரி ஒரு மனிதன், நான் ஊழியக்காரன் ஆண்டவரே, நான் ஊழியம் செய்கிறேன், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அந்த மனுஷன மாதிரி தாயா நானும் வந்துருச்சு. எனக்கே தெரியும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எழுதியிருக்காவிட்டால் இப்படிப்பட்ட வஞ்சனைகளும் நமக்குள்ள இருக்கிறது சொல்லி நமக்கு தெரியாது. அவன் ஜபம் பண்ணுகிறான். ஜபம் என்று சொன்னால் என்னன்னு சொல்லி தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். ஜபம் என்பது ஃபைட் பண்றது காரியம் ஒண்ணும் கிடையாது. ஜபம் என்பது ஆண்டவரோடு அன்பாக பேசுவது ஒன்று. இரண்டாவது, யுத்தம் பண்ணி ஜபம் பண்ணுவது என்னும் ஒன்று. அது யாக்கோப்பு இரவரவாக யுத்தம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். ஆனால் நீங்கள் எங்கேயும் சகோதரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஜபம் பண்ணப்பட்டதை காண மாட்டீர்கள். அதற்கு கொடுக்கப்படவில்லை ஜபம். ஜபம் என்பது தேவனோடு பேசுவதற்கு, தேவனோடு உறவாடுவதற்கு. இந்த மனுஷன் ஜபம் பண்ண விதம் பிழைச்சி போயிட்டது. இந்த மனுஷன் தேவ ஆலயத்தில் வந்திருந்தது, அவன் கற்பனைகளை கை கொண்டிருந்தான், வேத வார்த்தைகளை கை கொண்டிருந்தான், தேவனோடு பேசிய ஒரு மனுஷன். அதுவரைக்கும் திடீரென்று என்ன தெரியுமா நடக்கிறது, ஆண்டவர் அந்த ஜபத்தை அங்கீகரிக்காமல் போய்விட்டார். காரணம் என்ன? அந்த ஜபத்தில் என்னங்க பிள்ளை, உங்களை தான் கேட்கிறேன், அந்த ஜபத்தில் என்ன பிள்ளை? அவன் என்ன தெரியுமா சொல்லுகிறான், ஆண்டவரே நான் மற்றவர்களை போல இல்லை ஆண்டவரே, நான் அவங்களை போல இல்லை ஆண்டவரே, நான் கற்பனைகளை வார்த்தைகளை எல்லாம் கை கொள்ளுகிற ஆண்டவரே என்று சொல்லி புலம்புகிறான். ஆண்டவர் என்ன, அவன் இல்ல, இவனே நீதிமான் என்று சொல்லி சொன்னான். என்ன சொல்றேன் தெரியுமா, அவனுக்கே தெரியாமல் அவன் வஞ்சிக்கப்பட்டு போயிடுறானே. அவனுக்கே அது தெரியல பாருங்க, அவன் செய்த ஜபம் சரியா பிள்ளையாண்டு அவனுக்கே தெரியல. உங்கள் ஜபங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் ஜபங்களை ஆராய்ந்து பாருங்கள். அநேகருக்கு எனக்கும் வந்து பாருங்க, ஆரம்ப நாட்களில் ஜபம் பண்ணுகிற விட அடுக்கு அடுக்கு மொழியில ஜபம் பண்ண விருப்பம் பாருங்க. அடுக்கு மொழி தெரியுமா, அது வடிவா இருக்கும் பாருங்க ஜபத்திற்கு, சடக் 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 சடக்னு சொல்லி அடுக்கு மொழியில ஜபம் பண்ண விருப்பம் பாருங்க. ஜபம் மேல போகுதோ போகலையோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு சடக் சடக்னு ஜபம் பண்ண விருப்பம் பாருங்க. வணங்கிச்சா, வார்த்தைகள் எடுத்து வச்சு ஒன்றுக்கு பின்னால் ஒன்று புனைந்து, ஒன்றுக்கு பின்னால் ஒன்று புனைந்து அது ஜபம் கேட்க, அது இல்ல வடிவா ஜபம் பண்ணினார். எனக்கு சரியான விருப்பம் அப்படி ஜபம் பண்ணுவதற்கு இல்லையா, நல்லா ஜபம் பண்ணிதாங்க இல்லையா. கூரைக்கு மேல போச்சுதோ போகலையோ அது அடுத்த பிரச்சனை. ஆனா எனக்கு தேவை என்ன தெரியுமா, எங்க ஊழியக்காரங்க வந்து நீங்க நல்லா ஜபம் பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லணும், அது எனக்கு விருப்பம். வணங்குறதா, இவனுக்கு அது விருப்பமோ விருப்பம் இல்லையோ தெரியாது, ஜபம் பண்றான். ஆண்டவரே நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, நான் கலவெடுக்கிறது கிடையாது, நான் போய் சொல்ல ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே, இவங்கள மாதிரி ஒரு மனுஷன் நான் கிடையாது. யோசப் ஐயாவை சொல்லி சொல்லிவிடுறேன், இந்த அங்கிள மாதிரி நான் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி ஜபம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ இல்லையா, அந்த அங்கிள் தான் நீதிமானாக போனார். இந்த ஊழியக்காரனுக்கு இந்த மனுஷனுக்கு தெரியல அவன் செய்த போல, அது அவனுக்கு தெரியலையா. அதனாலதான் நான் சொல்றேன் என்ன தெரியுமா, வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஜபம் பண்ணுகிறது நல்லது பாருங்க, நாம செய்யாத ஜபம் செய்யும். நாங்க போக முடியாத இடத்துக்கு ஜபம் போகும், அசைக்க முடியாத காரியங்களை ஜபம் அசைக்கும். விளங்கிச்சுதா? எனக்கு இந்த இந்த பாட்டு படிக்கிற பொழுது இந்த கையை வைத்துங்க கையை வைத்துங்கன்னு சொல்லி சுரேஷ் சொல்ல பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்து என்ன தெரியுமா, இந்த மோசையருடைய கரங்கள் உயர்த்தின பொழுது இஷ்டவேலர் மேற்கொண்டார்கள் சொல்லி பார்த்தீங்க. எனக்கு அது பார்ப்போம், கையை வைத்துங்க கையை வைத்துங்கன்னு சொல்லிச்சுன்னா உயர்த்துறாங்களோ என்ன செய்யறாங்களோ தெரியல. எனக்கு எங்கே ஓட்டு தெரியும், மோசையருடைய யுத்தத்தில் என்ன கையை உயர்த்துகிற பொழுது யுத்தம் பயங்கரமா இருக்கிறது இல்லையா. ஆண்டவரே ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற வேண்டுமா, என்ன செய்யணும் ஆண்டவரே, உனக்குள்ள இருக்கிற உனக்கு தெரியாமலே உன்னை வஞ்சிக்கிற காரியத்தை சீக்கிரத்தில் எடுத்துவிடு. அடுத்தது, உனக்கு தெரியாமலே நீ ஜபம் பண்ற விதம், பாருங்க, நீங்க எல்லாம் தெரிஞ்சு செய்யறீங்கன்னு சொல்லி நான் பிரசங்கிக்கல, தெரியாம எங்களோடு இருக்கிற சில காரியங்கள் அதை விட்டுடுங்க, அதை விட்டுடுங்க. ஆரோக்கியமான ஜபம் பண்ணுங்கள், ஆரோக்கியமான ஜபம். ஆண்டவர் பதில் அளிச்சே ஆவா. தியாக ஜபங்கள் வேற பாருங்க, அதை குறித்து நான் பேசல. பாடுபட்டு கஷ்டப்பட்டு நின்று ஆகையினால அந்த மனுஷனுக்கு ஜபம் பண்ணிக்க தெரியாம போய், தெரிஞ்சிருந்தா அந்த ஜபம் அவன் செய்திருப்பானா சொல்லுங்க? தெரிஞ்சிருந்தா இந்த மனுஷன் இப்படி ஜபம் பண்ணிருப்பானா? நீ இப்படி ஜபம் பண்ணா நீதிமான் இல்ல, நீ பாவியா வேணும்னு இந்த மனுஷன் ஜபம் பண்ணிருப்பானா? இல்லைங்க. அப்போஸ்தலர் 5:1 வசனத்தில் வாசிங்க.
அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
பாருங்க, அனனியா சப்ரால் ஊழியக்காரங்க. அனனியா சப்ரால் யார் தெரியுமா? அந்த நாட்களில் முக்கியமான ஒரு அப்போஸ்தல காலத்தில் நல்ல ஒரு விசுவாச குடும்பம். அவங்களுக்கு தெரியுமா, நான் இதை வஞ்சித்து வைக்கிறதுனால, அல்லாவிட்டா எடுத்து வைக்கிறதுனால நான் சாவேன், நான் மறைச்சு போயிருவேன். தெரியுமா, நான் இன்னைக்கு என்ன ஒரு செய்தி ஒன்று, இது இதுக்கு ஒப்பாக என்ன ஒரு செய்தி ஒன்று என்னோட மனதில் என்ன தெரியுமா? அதிக கேடானது உனக்கு வராத படிக்கு இனி நீ பாவம் செய்யாது. ரெண்டு மொட்டு மொத்தத்துல முடிவுண்டா இருக்கிறபடினால நான் பார்த்த ஆண்டவரே சோத்திரம் சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன் இல்லையா? அனனியாவும் சப்ராலும் தேவனுடைய பிள்ளைகள், தேவ சபையில வாழ்ந்து அப்போஸ்தலர் காலத்துல நின்று ஊழியம் செய்த நல்ல குடும்பம். என்ன செய்தாங்க தெரியுமா? தேவனுக்கு காணிக்க கொண்டோம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஆனா வஞ்சித்து வைத்து தேவனுக்கு கொடுத்தார்கள், அதுலயும் தவறு இல்லை. அவங்க தங்களுக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டு காணிக்க கொண்டு போட்டாங்க, அதுக்கும் தவறு இல்லை. ஆனா இவ்வளவுக்கு தான் நாங்க அதை வித்தோம், இவ்வளவு தான் எங்கிட்ட இருக்கிறதுன்னு சொல்லி பொய் இருக்கு பாருங்க. எதையும் மன்னிக்கப்படும், பரிசுத்தாவிக்கு விரோதமாக சொல்லப்படும், செய்யப்படுகிற எந்த பாவம் மன்னிக்கப்படாது. நீ கலவடு, ஆண்டவரத்துல போ, ஆண்டவரே தெரியாம செத்துட்டு ஆண்டவர் மன்னிப்பா. நீ பொய் சொல்லு, ஆண்டவரே தெரியா. ஆனா தேவனுக்கு விரோதமாய், தேவ ஆவிக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற பேசப்படுகிற எந்த காரியமும் மன்னிக்கப்படாது என்று சொல்லி வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அப்போஸ்தலன் காலத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே திரும்ப சொல்றேன் பாருங்க, சும்மா அங்கிங்க இருந்து தேவனுக்கு விரோதமாக பேசிடாதீங்க. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பேசட்டுக்கும், தெய்வத்துக்கு கண் இருக்குதா, கால் இருக்குதா, மூக்கு இருக்கான்னு சொல்லி கொளறட்டுக்கும், அதுல உனக்கு தேவையில்லாத காரியம். நீ தேவனுக்கு முன்பாக தேவ புள்ளியாக நின்றுகொள். ஆமென். இங்க வந்தாங்க அனனியா சப்ரால், ஆண்டவரே இவ்வளவுதான் நாங்கள் வித்தோம், இந்தாங்க. நீ ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமா போய் சொல்லி இருந்தா பரவாயில்ல, ஆண்டவர் ஏதாவது செய்திருப்பார். ஊழியக்காரனுக்கு விரோதமா சொல்லி இருந்தா ஓகே, அது பாத்துக்கல, பரவாயில்ல. அந்த ஊழியக்காரனே ஜெபம் பண்ண, ஆண்டவரை வந்து செய்யாதையும் மோசையை போல வேணா, ஆண்டவரை அவனே ஜெபம் பண்ணிருப்பான். ஆனா தேவ ஆவிக்கு விரோதமாக நாம செய்கிற எல்லா காரியங்களும் தேவ ஆவிக்கு விரோதமாக இருக்கிறதா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அதை நீங்க கவனித்திருக்கீங்களா, ஆராய்ந்து இருக்கிறீங்களா? ஏனென்றால் நாம் தெரியாம செய்கிறோம், அதைத்தான் நான் உங்களுக்கு விளங்க தெரியல. இவங்களுக்கும் தெரிஞ்சிருந்தா செய்திருக்க மாட்டாங்க ஐயா. தேவாவிக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய். அனனியா சப்ரால் ஊழியக்காரன் தான், விசுவாசிதான், தேவனுக்கு கொடுக்க வந்தவன், அதெல்லாம் அப்பாற்பட்ட காரியம். செய்தது என்ன தெரியுமா? தேவ ஆவிக்கு விரோதமாய் போய் சொன்னான். வேதத்திலே பிடித்த அற்புதத்தில் எனக்கு பிடித்த ஒரு அற்புதம் இதுவாகும். நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், அவர் அவர்கள் ஒரு கூட்ட ஜனம் ஓடும், கால் வளருதாம் அங்கன்னு சொல்லி ஓடுது. ஒரு கூட்ட ஜனம் ஓடுது, கை வளருதாம்னு சொல்லி ஓடுது. ஆனா இந்த அற்புதம், இது இதே அற்புதம் சொல்லி யாரும் சொல்லுகிறது கிடையாது. என்ன செத்து போயிட்டாங்க பாருங்க ரெண்டு பேரும், அதனால இதுக்கு பேர் அற்புதம் கிடையாது. என்னதான் சொல்றாங்களோ எனக்கு தெரியாது. என்ன நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, பயங்கரமான அற்புதம் இது. ரெண்டு பேர் விழுந்து செத்தாங்க இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கெல்லாம் குறைகிறதோ அங்க சடுதியிலே அசாதாரணமான காரியங்கள் நடக்கும். பழைய ஏற்பாட்டிலும் கூட ஜனங்கள் கொஞ்சம் தேவனை விட்டு விலகிறாங்கன்னு சொல்லி டபாரண்டு ரெண்டு விழும் பாருங்க, நடுப்பாளையத்தில் விழுந்து செத்து போயிடும். உடனே ஆண்டவர் இறங்கி வருவார், ஜனங்கள் திரும்புவாங்க டக்குன்னு. இந்த அப்போஸ்தலர் காலத்திலே இப்படிப்பட்ட அற்புதங்கள் குறைய, யார் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பாருங்க என்ன சொல்றீங்க, யாராவது குடும்பம்னு சொல்ல முடியாது. அந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடந்துச்சு, என்னன்னு சொல்லிச்சுட்டேன், எங்க வீட்டுக்காரில் வீட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டார். தேவனுக்கு விரோதமாய் பொய் சொன்னாங்க பாருங்க. ஐயா நீ மனிதனுக்கு விரோதமாய் பொய் சொல்லு, மன்னிப்பு கேட்டுக்க மறந்துரு, ஆனா தேவனுக்கு விரோதமாய் விடாத. இவங்களுக்கு தெரியாம செய்துட்டாங்க. அதுதாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவங்களுக்கு தெரியாது இப்படி நடக்கும். நாளை அடுத்த நிமிஷத்துல இப்படி ஒரு காரியம் நடக்கும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா செய்தாங்க, அது அளவில் பெரிய பிரச்சனை இல்லை. மனைவி புருஷன் சேர்ந்து ஒரே மாதிரி அச்சுவேற ஆணிவரியா பேசினாங்க, அச்சுவேற ஆணிவரியா பேசினாங்க. என்னங்க இவ்வளவுதான், அடுத்தவர் வர என்னங்க இவ்வளவுதான். ஆகையினால நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா, நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்களோ நானோ வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. அது தெரியாமல் இருக்குது. நம்மளோட தெரிந்ததெல்லாம் நாம உடைச்சிட்டோம் பாருங்க. நான் கிறிஸ்தவன், பொய் சொல்லக்கூடாது, போங்க. நான் கிறிஸ்தவன், பரிசுத்தமாய் வாழணும், போங்க. நான் கிறிஸ்தவன், குடிக்க கூடாது, போங்க. ஆனா இவைகள் எல்லாம் நம்மளோட ஒட்டி நமக்கு தெரிகிறது இல்லை. எல்லாம் கிறிஸ்தவங்க, எல்லாம் ஊழியக்காரங்க, எல்லாம் தேவனோடு நெருங்கி பேசினவங்க. பாருங்க பார்த்து எல்லாம் ஆதியாகமம் 4:3 வாசிங்க. ஆதியாகமம் 4:3.
சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆவேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வருபட்டது.
அவன் அவன் கொன்றதுக்கு முதல்ல யோசிச்சா, எடுத்து அஞ்சு அண்டுக்கு பாரு, ஆண்டவர் கொண்டு இதெல்லாம் அண்டுக்கு பாரு, கொடுத்துட்டு வாரேன் சொல்லி யோசிக்கல. அவன் ஆவேல் தானே யோசித்தான், ஓகே இன்றைக்கு ஆண்டவருக்கு நான் கொள்ளித்த கண்டனை கொண்டு போறேன் யோசித்தான். அதுலயும் அவன் யோசிக்கல ஒன்றும், ஆவேலும் ஒன்றும் யோசிக்கல. கொண்டு வர்றான் அங்க காணிக்கல. இவன் ஏதோ அங்க இருந்ததை பொறுக்கி ஏதோ காணிக்க கொடுத்தா காண்தானே ஆண்டவருக்குன்னு சொல்லி வந்தான். அதான் அங்க நடந்தது. ஆண்டவருக்கு கொடுக்கிற பொழுது முழு மனதோடு, விருப்பத்தோடு நல்லதை கொடுக்க வேண்டும் என்ற அறிவு அவனுக்கு இருந்ததோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா அவன் கொண்டு வந்தான். ஆனா ஆண்டவர் அதை அங்கீகரிக்கல. ஏங்க, அவன் தெரிஞ்ச அதை செய்தான். சொல்லியிருக்கான் முன்னுக்கு, அவன் பார்த்து இன்றைக்கு ஆண்டவருக்கு இன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிற பொழுது, தடவு தடவண்டு தடவி எங்காவது இருக்கிற ஒரு பத்திச்சத்தை தூக்கிட்டு வந்தான்னு சொல்லி அதுல இருக்கா இல்லையே. இருந்ததிலே அவன் கொண்டு வந்தான். ஆண்டவருக்கு நான் காணிக்கை செலுத்த வேண்டும். எண்ணம் நல்லாக இருந்தது, செயல்பாடு நல்லாக இருந்தது, தேவனோடு பேசுகிற மனுஷர்கள் தான். ஆனாலும் நடந்தது என்ன? தேவன் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. காரணம் என்ன? காணிக்கை தான் செலுத்தினான். அவன் தெரிந்தா செய்தான். நான் ஒரு தடவை பிரசங்கித்தேன், உங்கள் காணிக்கைகளை தேவன் அங்கீகரிக்கிறாரா, உங்கள் பலிகளை தேவன் அங்கீகரிக்கிறாரான்னு சொல்லி பிரசங்கிச்சேங்க. இந்த கேள்வியை திரும்பவும் கேட்கிறேன் பாருங்க, நாம போடுகிற காணிக்கைகளை தேவன் அங்கீகரிக்கிறாரா? நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், இதுல இந்த காணிக்கை பொட்டி வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் சைட்ல இருந்து பார்த்துட்டு இருந்தார். ஒரு ஏழு விதவை வந்தால், அப்படி வருகிறார். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இருந்து பார்த்தீங்க, இதெல்லாம் கற்பனையில பார்க்கணும் பாருங்க. இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் வந்தேன், 50 ரூபாய்க்கு போட்டேன். இன்னும் ஒரு ஆள் வந்தார், 100 ரூபாய்க்கு போட்டார். இன்னும் ஒரு ஏழை விதவை வந்து அவர்கிட்ட இருந்ததே 2 காசு தான். அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு போகிற பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? போட்ட எல்லாருக்கும் இவள் தான் ஏன் கூட போட்டார். கணக்கே தெரியலையா ஆண்டவருக்கு? இந்த ஏழை ஸ்திரீ ஏன் தெரியுமா? அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்ப நான் ஒவ்வொரு முறையும் காணிக்க போடுகிறது எனக்கு அந்த 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 கற்பனை என்ன தெரியுமா, ஆண்டவர் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒருத்தர் அவர் ஆண்டவர் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். சபையில் ஆண்டவர் இல்லாட்டி வேறு எங்கே இருக்கிறது? ஆண்டவர் இருந்து பார்த்து கொண்டே இருக்க ஒருத்தர் ஆவறாங்க, ஒருத்தர் ஆவறாங்க, ஒருத்தர் ஆவறாங்க. உன் காணிக்கி, என் காணிக்கி, உன் ஊழியத்தை, என் பலிகளை தேவன் அங்கீகரிக்கிறாரா? காயின் ஆபேல் ஐயா சபையாக இன்றைக்கு நாம் பலி செலுத்தினோம், சோத்திர பலி செலுத்தினோம், காணிக்கை பலி செலுத்தினோம், ஆண்டவர் அங்கீகரித்தாரா? நீ ஒன்றும் நினைத்து செய்யல, நீங்களும் நானும் வந்தது தேவனுக்கு ஆராதனை செய்ய, அதுல நாங்க ஒன்னும் யோசிக்கல, இவங்களும் ஒன்னும் யோசிக்கல, ரெண்டு பேரும் காணிக்கை கொண்டு வந்தாங்க ஆண்டவருக்கு, தெய்வத்திற்கு காணிக்கை செலுத்த வேண்டும். ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. தெரிந்து செய்தானா? இல்லைங்க. உன்னை ஆராய்ந்து கொள், உன்னை தேடி கண்டுபிடி. ஆண்டவரே, துதி பலியில குறைவிருக்கப்பா, என் காணிக்க பலியில குறைவிருக்கப்பா, என் ஊழியங்கள்ல குறைவிருக்கப்பா, நீர் அங்கீகரிக்காமல் ஐயா இந்த சபையில இருக்கிற ஒருத்தனு அங்கீகரிக்காமல் போற, ஆனா தேவன் அங்கீகரிக்காம போக கூடாது, அவர் அங்கீகரிக்க வேண்டும். நீ ஒரு உரை போய் கூட்டிட்டு வர சொல்லி வை, அது தேவனுக்கு கொடுக்க, அதை நீ சலிந்த உள்ளத்தோடு செய்யாத. நீ காணிக்கை போடுகிறாய் என்று சொல்லி வை, அதை சலிந்த உள்ளத்தோடு செய்யாத. தேவன் அங்கீகரித்தா மற்றவர்கள் அங்கீகரித்தாங்களோ அங்கீகரிக்கலையோ அது இரண்டாம் பிரச்சனை. தேவன் அங்கீகரிக்க வேண்டும். உன் வாழ்க்கை, உன் குடும்பத்தை தேவன் அங்கீகரித்தால் மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேதத்தில் நீங்க பலரை பார்க்கலாம் இல்லையா, பலரை தேவன் அங்கீகரித்து நடத்தினார், பலரை அங்கீகரித்து ஆச்சரியமான விதத்தில் நடத்தினார். உலகம் வெறுத்தவர்கள், குடும்பம் வெறுத்தவர்கள், உறவுகள் வருத்தவர்கள், வேதத்திலே இருக்கிறது, வேதத்திலே மாத்திரம், இந்த நாட்கள் அப்போஸ்தல காலத்திலேயும் இப்படிப்பட்ட பலரை நாம் பார்க்கலாம். உலகம் வருத்தி விடும், இவன் கள்ளன், இவன் பொய்க்காரன், இவன் கடங்காரன், உலகம் என்ன செய்யும்? அப்படியே குப்பைக்க போட்டுட்டு நடக்கும். அவனை தேவன் எழுப்புவார், தேவன் கொண்டு வருவார். ஏன் தெரியுமா? தேவன் உன் இருதயத்திலே இருந்து வருகிற பலிகளை அங்கீகரிக்கிற ஒரே காரியத்தின் நிமித்தம். பலியை தேவன் அங்கீகரிக்கிறாரா சொல்லுங்க. ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் 9 வசனத்திலிருந்து வாசிங்க.
அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் இரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசல்படியில் நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய்,
அப்படியே இருக்க 20 வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. 20 வசனத்திலிருந்து தேவனுடைய மனுஷனாகிய எலிசா,
தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் புறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் புறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது,
பாருங்க அப்படியே இருக்கட்டும், நான் கொஞ்சம் சொல்லி நான் பேசிட்டு கடந்து போறேன், எவ்வளவு வாசிச்சு பாருங்க. இங்க பாருங்கன்னா எலிசா இடத்துல கே ஆசி என்ற ஒரு ஊழியக்காரன், அவனுக்கு பக்கத்து ஊழியக்காரன் பாருங்க, பக்கத்து ஊழியக்காரன் யாரு? எங்களுடைய பாஸ்டருக்கு நாங்க இருந்து கீழே ஊழியம் செய்யற மாதிரி பக்கத்து ஊழியக்காரன், பக்கத்து ஊழியக்காரன். இப்ப எலிசா என்ன சொல்றான்? நாம ஊ காணிக்கலாம், எங்களுக்கு வேணாம், தூக்கிட்டு போயிடும். அவன் ஏன் சொன்னா, எதுக்கு சொன்னா எல்லாம் நமக்கு தேவையில்லை, அதுல என்ன இருக்கு இல்லைன்றது நமக்கு தேவையில்லை. இந்த கே ஆசிக்கு இந்த விருப்பம் எங்க இருந்து வந்தது சொல்லுங்க? ஊழியக்காரன் ஐயா, எலிசாவோட பக்கத்துல இருந்து அசாதாரணமான காரியங்களை கண்ட அந்த ஊழியக்காரனுக்கு இந்த விருப்பம் எங்க இருந்து வந்தது? எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, எலிசா சொல்லுகிறாரு அவனிடத்துல இருந்து வந்த குஷ்டரோகம் உன்னை பிடிப்பதாக. எல்லாருக்கும் ஊழியக்காரங்கள் சொல்லிச்சுன்னா அன்புள்ளவர்கள் சொல்லித்தான் பழக்கம். எல்லாருக்கும் ஊழியக்காரன் சொல்லிச்சுன்னா அவங்க எதையும் தாங்கி நடத்துவாங்கன்னு சொல்லித்தான் விருப்பம் இல்லாட்டா அதான் எல்லாம். ஆனா இங்க ஒரு ஊழியக்காரன் என்ன செய்தாச்சுதா, இங்க வா, இங்க இங்க வா, இங்க வா, என்ன எங்க போயிட்டு வாரு, அதுக்குள்ள போய் நடக்குது இல்லையா, ஊழிக்காரனுக்கு முன்னால இருந்து போய் நடக்குது இல்லையா? எங்க ஒரு இடமும் நான் போகல, ஒரு இடமும் போகல. வாசிங்கங்கள் பின்னுக்கு பாத்தீங்கன்னா எங்க போயிட்டு வர்ற கியாசியே எங்க போய், நான் ஒரு இடமும் போகல. இங்க சபைக்கான்றது நான் ஒரு இடம் போகல. வாசிங்க சக்கரகடன் வாசிங்க.
பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே எங்கே இருந்து வந்தாய்?
எங்க இருந்து வர்ற கேயாசி?
எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான எங்கும் போகவில்லை
என்றான். நான் சபைக்குள்ளதான் ஓடி திரிகிறேன், சபைக்குள்ளதான் ஓடி திரிகிறேன், என்ன பார்த்து எங்க போயிட்டு வர்றேன் கேக்குறீதே. தொடர்ந்து வாசிங்க.
அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் இரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களை
ஒளிவத்தோப்புகளையும்
ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான்.
உன் சந்ததியை ஏன் தெரியுமா? இதுதான் நான் அடிக்கடி நான் எனக்கு இந்த காரியத்தை வாசிச்ச பொழுது எனக்கு மனதில் பட்ட காரியம் என்ன தெரியுமா? உன் ஊழியக்காரன் உனக்கு ஒன்று சொன்னால் தயவு செய்து அதை செய். உன் தகப்ப உனக்கு சொன்னா செய்கிறது மாதிரி ஆவிக்குரிய தகப்ப உனக்கு சொல்ற பொழுது அதை செய். எல்ஜா சொன்ன, இது வேணா, இது வேணா, அனுப்பிவிடாக்கல. அவன் காணிக்க எனக்கு தேவையில்லை, சுகம் பெற்றுட்டான் இல்லையா, போயிட்டு வர சொல்லு, போயிட்டு வர சொல்லு. கேயாசிக்கு எங்க இருந்து இந்த விருப்பம் வந்தது? எலியாவோட பக்கத்தில் இருந்த ஊழியக்காரன், எலியாவோட வாழ்ந்து வந்த ஊழியக்காரன், அற்புதத்தை கண்ட ஊழியக்காரன், வசனத்தை கேட்ட ஊழியக்காரன், தேவ பிரசன்னத்தை கண்ட ஊழியக்காரன், தேவனை கண்ட ஊழியக்காரன், இந்த விருப்பம் எங்க? அவனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ, அது புளியோ சரியோ தெரியல, ஆனால் அவன் என்ன தெரியுமா செய்தான்? நாகமானின் ரதத்துக்கு பின்பாலே போய் அந்த காணிக்கைகளை தூக்கி கொண்டு வந்து ஒழிச்சு வச்சிட்டு போய் தேவ ஊழியக்காரனுக்கு முன்பாக நின்று தைரியமாக போய் சொல்லுகிறான். தேவனுக்கு விரோதமா நீங்க போய் சொல்லல, ஊழியக்காரனுக்கு விரோதமா நீங்க போய் சொல்றீங்களா? எனக்கு இப்படி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் பரவாயில்ல. எங்க ஆராதனைக்கு வரல, எங்க பவிஷ்யடிக்கு வரல, எங்க ஃபாஸ்டிங் வரல, ஏங்க அதுக்கு வரலன்னு சொன்னா நீங்க எல்லாரும் ஒரு பதில் வச்சுக்கீங்க பாருங்க, அதுல இந்த அளவுதான் உண்மை இருக்கும், அங்கால ஒன்றுமே இல்லை. எலியா என்ன சொன்னா தெரியுமா? எங்க ஐயா போயிட்டு வாரா? ஐயோ நான் உங்க போகல, எல்லாத்தையும் வச்சு விடுனா. ஆண்டவர் எலியா என்ன சொன்னாரு? அவனிடத்துல இருந்து வந்த குஷ்டம் இருக்கு பாரு, அது உன்னை பிடிக்கட்டுக்கு, உன்னை மாத்திரம் இல்ல உன் சந்ததியையும் பிடிக்கட்டுக்கு. நாம நினைக்கிற என்ன தெரியுமா? பாவம் செய்கிறபடினாலேதான் எங்கள் பரம்பரைகளை வியாதி தாக்குறது, பிரச்சனைகள் தாக்குறது, அது தாக்குது, இது தாக்குன்னு சொல்லி புலம்புறோம். இன்னைக்கு வெளியில உலகத்துல போய் பாருங்க, சில சில கட்டுக்களும் சில காயங்களும் சந்ததி சந்ததியாக இருக்கிறது, அதை உடைக்க முடியாமல் ஜனங்கள் தில்லாடுகிறார்கள். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி இந்த கொஸ்ட ரோகம் என்னன்னு வந்தது, தேவ ஊழியக்காரனுக்கு முன்பாக நின்று பொய் சொன்னபடினார். அவன் பொய் சொல்லாம இருந்திருந்தாலாவது எலியா ஒண்ணு சொல்லி பேசாம இருந்தா ஓகே, ஊழியக்காரன் சொன்னா அப்படி இப்படித்தானே இல்லையா? ஆனா வந்ததும் வராம எல்லாத்தையும் வேண்டி வச்சுட்டு என்ன நடக்குது? பொய் சொல்ல நடக்குது. எங்க நான் ஒரு இடம் போகல, இங்கதான் இருக்கிறேன், இங்கதான் இருக்கிறேன். இந்த விருப்பம் எப்படியா அவனுக்கு வந்தது? தேவ ஊழியக்காரன் இல்லையா? கேயாசியும் தேவ ஊழியக்காரன் ஐயா, எலியாவும் தேவ ஊழியக்காரன், கேயாசியும் தேவ ஊழியக்காரன். எப்படி வந்தது? தகாத விருப்பங்கள் உனக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டாம். அடுத்த பக்கத்தில் என்ன சொல்றேன் பாருங்க, தேவ ஊழியக்காரனோடு நாம தொடர்பு வைத்திருக்கிறபடினால நாம எல்லாம் சரியாக நடக்கிறோம்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. நாம தேவ ஊழியக்காரர்களோடு நல்ல தொடர்பு வைத்திருக்கிறோம் வையுங்க, நல்லா பேசுவோம், விசுவாசத்தை குறித்து பேசுவோம், அப்படி பேசுவோம், அதனால நாம் சரியன்னு சொல்லி நினைத்திருக்கூடாது. விளங்கிச்சுதா? என்ன சொல்லிச்சுன்னா, மோசேயினுடைய சகோதரியாக இருந்த மீரியாமுக்கும் குஷ்டரோகம் உருவானது. விளங்கிச்சுதா? லோத்தின் மனைவியாக இருந்தாலும் கூட லோத்து ஊழியக்காரன் தான் ஐயா, லோத்து ஊழியக்காரன் தான். மோசேக்கு மீரியாம் சகோதரி தான். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, கேயாசி ஊழியக்காரனுக்கு அடுத்த ஊழியக்காரன். ஐயோ இந்த ஆசை எங்க இருந்து வந்தது? இந்த வஞ்சனை எங்க இருந்து வந்தது? வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதீங்க. நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறது களவெடுக்கிறது என்று நான் சொல்லலைங்க, நீங்க வஞ்சிக்கப்படுகிறது பொய் சொல்றது என்று நான் சொல்லலைங்க. நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறது உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டி இருக்குது. ஒட்டுண்ணி தானே தெரியுமா? ஒட்டுண்ணி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பாருங்க, உங்களுக்கு நான் டொச்சில தான் இனி ஏதாவது சொல்லணும் இல்லையா? இங்க ஏதாவது பறந்து தெரியுது. ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிட்டு இருக்குது பாருங்க சில காரியங்கள். அது உன்னையும் என்னையும் தேவனை விட்டு பிரியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 2 தீமோத்தேயு 4:10 வாசிங்க.
ஏனென்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து நல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள்.
இங்க பாத்தீங்கன்னா தேமாவுக்கு அவன் ஊழியக்காரன். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? இப்பிரபஞ்சத்தின் மேல என்ன செய்துட்டான்? ஆசை வச்சு என்னை விட்டு ஓடிட்டான். யாரு? ஊழியக்காரன், விசுவாசி. அவனுக்கு இது தெரிஞ்சதோ தெரியலையோ, அவனுக்கு உள்ளுக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா? இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை. ஆசை இல்லையா? ஆசை இருந்ததுனால இவன் என்னை விட்டு போயிட்டாப்பா என்று சொல்லி அங்க எழுதப்படுகிறத நான் பார்க்கிறேன் இல்லையா? நமக்குள்ள தெரிந்தோ தெரியாமலோ என்ன ஆசை இருக்குது? நாம என்னத்தை விரும்புகிறோம்? சரி, நீங்க இப்படி பாருங்க, ஆவிக்குரிய ஆசைகளையும் உலகத்தின் ஆசைகளையும் பாருங்க. இந்த பாருங்க, இந்த தேசத்துக்கு வருகிற எல்லாருக்கும் என்ன தெரியுமா விருப்பம்? நல்லா பணம் சம்பாதிக்கணும். எல்லாருக்கும் விருப்பம் நல்லா பணம் சம்பாதிக்கணும் இல்லையா? விருப்பம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒருவரும் கிடையாது. சரி, நீ போகைக்குள்ள போகைக்குள்ள சொல்லி நான் இலங்கைக்குள்ள நீ சாகைக்குள்ள எவ்வளவு கொண்டு போவாய்? மகா அலெக்சாண்டர் சொல்ற பெரிய ராஜா என்ன தெரியுமா சொன்னானா? அவன் செத்து சாகுற அந்த தருவாயில வந்திருந்து சொன்னான், பாரு, நான் இந்த உலகத்துல பெரும்பாலான இடத்தை ஆட்சி செய்தேன், ஆனா நான் மரித்து போகிற பொழுது என்னிடத்துல ஒன்றுமே இல்லை என்பதை இந்த உலகத்து ஜனங்கள் காணத்தக்கனவாக என் கைகளை என்ன செய், பெட்டிக்கு வெளியிலே வைத்து மூடுங்கள் என்று சொல்லி சொன்னாராம். இன்டர்நெட் அந்த வெப்சைட் அந்த பக்கத்துல போய் பார்த்த பொழுது ஒருத்தர் 10 ரூபாய் 10 யூரோ ஷைன்ல எழுதிருந்துச்சு. என்ன தெரியுமா அந்த யூரோ? இந்த உலகம் எல்லாம் எனக்கா வேண்டி ஓடி திரிகிறார்கள். அதை விளக்கினா அப்படித்தான் விளக்கலாம் இல்லையா? எல்லாரும் என்ன செய்யறாங்க? இதுக்காக வேண்டி தான் ஓடி திரிகிறாங்க. ஆனா நானும் ஒரு பேப்பர் தான் என்பதை அவங்க அறியாமல் இருக்கிறார்கள் சொல்லி எழுதியிருந்தது. பணத்தின் மேல ஆசை வைத்து சர்ச்ச விட்டு ஓடிட்டான். அப்படிதான் எழுதுறான் இல்லையா? அதனால ஊழியம் செய்யறதுக்கு ஊழியம் குறைவா இருக்குது, வாயா கதியான்னு சொல்லி இன்னும் ஒரு ஊழியக்காரனுக்கு அவன் எழுதுகிறது நான் பார்க்கிறோம். வாழ்க்கைக்கு பணம் தேவை இல்லவே இல்லை. என்ன ஒரு பக்கம் சொல்லவா, பணத்துக்கா வேண்டி நீ வாழுவதற்கு ஒத்துக்கால, உனக்கா வேண்டி பணம் உருவாக்கப்பட்டது என்பதை மறந்துடாது. இன்னைக்கு அநேகர் என்ன தெரியுமா வாழ்றாங்க? பணத்திற்கா வேண்டியே வாழ்றாங்க. அதனாலதான் நம்ம தேசத்து ஜனங்கள் என்ன தெரியுமா, நல்ல பழமொழிக்கு நம்ம தேசத்தை கேட்டுத்தான், பணமண்டா பணமும் எழும்பும். புணமே எழும்புது என்று சொல்லிச்சுன்னா உயிரோடு இருக்கிற மனுஷன் என்னையா செய்வான்? பணம் நல்லது. அதனத்தில் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? பணம் எல்லா தீங்குக்கும் வேர். தீமையான காரியத்தின் முடிவு எடுத்து பாத்தீங்கன்னா பணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. இதை தொடுத்து நீங்க பாத்தீங்கன்னா யூதாஸ் கரியோத் சீஷர்களில் ஒருத்தன், 12 சீஷர்களில் ஒரு மனுஷன். யாரு? யூதாஸ் கரியோத். எத்தனை பேருக்கு தெரியும் யூதாஸ் கரியோத்? உலகத்துக்கே எல்லாருக்கும் தெரியும், நமக்கு தான் தெரிகிறது இல்ல. பாருங்க, யூதாஸ் கரியோத் யார் தெரியுமா? இன்றைக்கு அநேகர் யூதாஸ் கரியோத்தினுடைய நல்ல பக்கத்தை பார்ப்பது கிடையாது. யூதாஸ் கரியோத் ஒரு ஊழியக்காரனாக இருந்தான், உண்மை. யூதாஸ் கரியோத் 12 சீஷர்களில் ஒருத்தனாக இருந்தான், உண்மை. யூதாஸ் கரியோத் பினான்சியலுக்கு ஒரு பொறுப்புள்ளவனாக இருந்தான், உண்மை. அந்த மனுஷன் என்ன தெரியுமா செய்தான்? என்ன தெரியுமா செய்தான்? தெரிந்தோ தெரியாமலோ 30 வெள்ளிக்காசுக்கா வேண்டி வஞ்சிக்கப்பட்டு போயிட்டான். அவனுக்கு இது தெரியுமா? அவர் தேவ பிள்ளை, அவர் தேவ மனுஷன், தேவ ஊழியக்காரன். ஆனா அவனோட இந்த காரியம் ஒட்டி இருந்துச்சு அவனுக்கு தெரியுமா? ஆனா வஞ்சிக்கப்பட்டு போயிட்டான், வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க. நானும் நீங்களும் எண்ணத்துல வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், அல்லாவிட்ட எண்ணத்துல வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், இல்லாவிட்ட எண்ணத்துல வஞ்சிக்க பட போறோம். உங்கள் இருதயத்தில் யாரும் சொல்லாதிருப்பீர்களாக, நிக்கிறேன் நிக்கிறேன் என்று சொல்லி நாளைக்கு விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாயிருங்க. என்னை மாதிரி ஒருவரும் கிடையாது, நான் தான் நல்ல ஊழியக்காரன், நல்ல விசுவாசி என்று சொல்லி சிந்தித்து நாளைக்கு விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்க. ஆதியாகமம் 19:14 வாசித்து நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 19:14 வாசிங்க. ஆதியாகமம் 19.
லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போறதன் மர்மக்களோட கூட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மார் பார்வைக்கு அவன் பரிகாசம் பண்ணுகிறதாக கண்டது. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாத படிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியிலெங்கு நில்லாதே, நீ அழியாத படிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே.
இங்க பாத்தீங்கன்னா லோத்துடைய மனைவி ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த இந்த இடத்துக்கு நடக்க போகிறது நீங்க ஒருத்தரும் பார்க்க கூடாது, அதனால என்ன செய்யுங்க, பின்னிட்டு பாக்காதீங்க, பின்னால பாக்காதீங்க, நன்மைக்கு சொல்றேன்ப்பா, பின்னுக்கு பாக்காதீங்க, உன் குடும்பத்தில் ஒருத்தரும் பார்க்க கூடாது. லோத்தின் மனைவி என்ன செய்தால் தெரியுமா, பின்னிட்டு பார்த்தாள்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் உப்பு தூண்டு நாளான சொல்லி நான் பார்க்கிறோம். நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொல்லி சொன்னா, லோத்தின் மனைவி அவருடைய இருந்த எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தாலும் இருதத்திலே அவளுக்கு இருந்தவைகள் எல்லாவற்றையும் அவள் விட்டு விடாததன் நிமித்தமாக அவள் உப்பு தூண் ஆனாள்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய இருதத்திலே இருக்கிறவைகள் எங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாயிருங்க, எச்சரிக்கையுள்ளவர்களாயிருங்க. வேதத்தில் நீங்க மத்தேயு 10:22 பாத்தீங்கன்னு சொல்லி அதையும் வாசிங்க. மத்தேயு 10:22,
என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலை நிற்பவன் இரட்சிக்கப்படுவான்.
முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அதனால நானும் நீ இன்றைக்கு செய்கிற ஊழியம் ஒன்று, நானும் நீ கொடுக்கிற காணிக்கை இன்னும் ஒன்று, நானும் நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் ஒன்றும் ஒன்று. ஆனா நம்மளோட ஒட்டி இருக்கிற அந்த ஒட்டுண்ணி மாதிரி அது எங்களை வஞ்சிச்சு சொல்லி சொன்னா அறவழியில நாம போயிடுவோம். அப்போ பவுல் சொல்றான், நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக இவன் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னார். அதை சொல்ல வேண்டுமே. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, ஒன்று என்ன தெரியுமா, நாம் வஞ்சிக்கப்படாத படிக்கு. ஐயா திரும்பவும் சொல்றேன், நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் நாம நடக்கலாம், நடக்கலாம், வேதத்துல முக்காவாசி நாம கை கொள்ளலாம், கை கொள்ளலாம். ஆனாலும் ஆனாலும் எங்களை வஞ்சிக்கத்தக்க ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்காத படிக்கு நம்மளை ஆராய்ந்து ஆராய்ந்து தேவனிலே நிலைத்திருப்போமாக. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா 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 ஹாலலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஹாலலூயா 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 ஹாலலூயா.